அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜூன் மாதம் 2ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். குஜராத் குல்பர்க் குடியிருப்பு பகுதியில் நடந்த படுகொலைகள் தொடர்பாக 24 பேரை குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது குறித்த செய்தி.
அரசியல் ரீதியா முக்கியத்துவம் பெறக்கூடிய பல குற்ற வழக்குகள் விசாரணை வந்து தள்ளி போவதும் அதுக்கு அரசியல் தலையீடு இருப்பதுதான் முக்கியமான காரணம்.
இலங்கையில் 26 வருடங்களுக்கு பிறகு உயர் பாதுகாப்பு வளையத்தில் இருந்த பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது பற்றிய செய்தி.
26 வருடங்களின் பின்னர் தனது சொந்த இடத்தில் மீளவும் கட்டில் நடவடிக்கையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மிகவும் ஒரு சந்தோஷமான விடயமாகும்.
இன்ன பிற செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பருதி, மரியம் ஐகேல்.
குஜராத்தில் 2002ஆம் ஆண்டு கலவரங்களின் போது குல்பர்க் சொசைட்டி என்ற குடியிருப்பு பகுதியில் நடந்த படுகொலைகள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 24 பேரை குற்றவாளிகள் என்று விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. குஜராத்தில் நடந்த இந்த கலவரங்களில் 1000-க்கும் மேற்பட்ட பெரும்பாலும் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டனர். இந்த கலவரங்கள் கோத்ரா என்ற இடத்தில் ரயில் பெட்டி ஒன்று தீ வைக்கப்பட்டதில் இந்து பயணிகள் கொல்லப்பட்டதை அடுத்து நடந்தன. இந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு சட்ட உதவிகள் செய்து வரும் ஜாவேத் ஆனந்த் நீதியின் ஒரு பகுதி நிலைநாட்டப்பட்டுள்ளது என கருத்து தெரிவித்துள்ளார்.
Part justice has been done. More importantly, the issue of conspiracy.
இந்த சம்பவத்தில் ஒரு கும்பல் இந்து குடியிருப்பு பகுதியை தாக்கி வீடுகளை எரித்து அங்கிருந்தவர்களை வெட்டி கொன்றது. இதில் மொத்தம் 69 பேர் கொல்லப்பட்டனர்.
முதல் உலகப் போரின் போது துருக்கியின் ஒட்டோமன் படைப்பிரிவுகள் நடத்தியது இன படுகொலை என்று பிரகடனம் செய்கின்ற தீர்மானம் ஒன்றை ஜெர்மனி நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. இந்த தீர்மானம் நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரின் ஆதரவையும் பெற்று நிறைவேறியுள்ளது. ஜெர்மனியிலிருந்து தனது தூதரை திரும்ப அழைத்துக் கொண்ட துருக்கி இது ஒரு வரலாற்று பிழை என்று கூறியுள்ளது. 100 ஆண்டுகளுக்கு முன்னர் 1.5 மில்லியன் ஆர்மேனியர்கள் திட்டமிட்டு கொல்லப்பட்டனர் என்று ஆர்மேனியா கூறுகின்றது. இந்த எண்ணிக்கையை ஏற்றுக்கொள்ளாத துருக்கி இனப்படுகொலை என்ற சொல்லை நிராகரிக்கிறது. ஜெர்மனியின் இந்த தீர்மானம் இருநாட்டு உறவில் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று துருக்கியின் அதிபர் எர்துவான் தெரிவித்துள்ளார்.
ஸ்பெயினில் வரியைப்பு மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு விசாரணையில் உள்ள பார்சிலோனா மற்றும் அர்ஜென்டினா கால்பந்து நட்சத்திரமான லியோனல் மெஸ்ஸி நீதிபதியிடம் தன்னுடைய நிதி ஆதாரங்களை நிர்வகிப்பதில் தனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என தெரிவித்துள்ளார். நான் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது என மெஸ்ஸி கூறியுள்ளார். மேலும் தான் தனது தந்தையை மிகவும் நம்பியதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த விசாரணையில் மெஸ்ஸியின் தந்தை பெயரும் இடம்பெற்றுள்ளது.
சிரியாவின் நகரான லடாக்கியாவில் நடந்த குண்டுவெடிப்பில் உயிரிழப்பு மற்றும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. இந்த குண்டுவெடிப்பு மசூதி ஒன்றின் அருகாமையில் நடத்தப்பட்டது. தொழுகை முடித்து வெளியில் வந்தவர்கள் அதில் தாக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை இன்னும் சரியாக தெரியவில்லை.
இந்தோனேஷியாவில் 1960 இராணுவ ஆதரவு பெற்ற படுகொலைகள் கொல்லப்பட்ட கம்யூனிஸ்டுகள் என்று சந்தேகிக்கப்படுபவர்கள் கொல்லப்பட வேண்டிய நபர்களே என்று இந்தோனேஷிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரியா மிசட் ரியாகுடு தெரிவித்துள்ளார். கொலைகளை மீண்டும் ஆய்வு செய்ய அரசு நடவடிக்கைகள் மேற்கொள்ள தொடங்கிய பிறகு கூட்டப்பட்ட கூட்டத்தில் இந்த கருத்தை அவர் தெரிவித்துள்ளார். சமீப வாரங்களில் இந்தோனேஷிய நாட்டின் கருப்பு அத்தியாயங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த சம்பவம் குறித்து தீர்வு காண்பதற்கான முயற்சிகளுக்கு எதிர்ப்பு ஏற்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
மத்திய அமெரிக்க நாடான எல் சால்வடோரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் 1 வருடத்திற்கு முன்பு தங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு பதிலாக வேறொரு குழந்தை தரப்பட்ட தம்பதியினர் இறுதியாக அவர்களின் சொந்த குழந்தையுடன் நாடு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மெர்சி அவரது சொந்த ஊரான எல் சால்வடோரில் மே 2015ஆம் ஆண்டு குழந்தையை பெற்றெடுத்தார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இந்திய கண்ணோட்டம். குஜராத்தில் 2002ஆம் ஆண்டு கலவரங்களின் போது குல்பர்க் சொசைட்டி குடியிருப்பு பகுதியில் நடந்த படுகொலைகள் தொடர்பாக 24 பேரை குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதுகுறித்து செய்தி அறிக்கையில் கேட்டோம். 7 வருடங்களுக்கு பிறகு தீர்ப்பு வந்துள்ள நிலையில் நீதிமன்றங்களில் ஏற்படும் தாமதம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி சந்துருவிடம் கேட்டேன்.
குல்பர்கா வீட்டு வசதி சங்க வழக்கு அரசியல் ரீதியா முக்கியத்துவம் பெறக்கூடிய பல குற்ற வழக்குகள் விசாரணை வந்து தள்ளி போவதும் அதுக்கு அரசியல் தலையீடு இருப்பதுதான் முக்கியமான காரணம். அகமதாபாத்ல வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக நடத்தின கலவரத்துல வந்து அப்ப அந்த குஜராத் அரசு பொறுப்புல இருந்தவர் தான் இன்னைக்கு நாட்டோட பிரதம அமைச்சரா இருக்காரு. அவங்களும் அவங்களுடைய கட்சியும் வந்து இந்த வழக்க எந்த அளவுக்கு தள்ள முடியுமோ அவ்வளவுத்தோட தள்ளினாங்க. அதனால எந்த வழக்கிலையும் வந்து இந்த மாதிரி வந்து குற்ற வழக்கு விசாரணையை வந்து தள்ளி போறதும் உள்ளூர் விசாரணையை மாற்றி மத்திய அரசு புலனாய்வு குழு விசாரிக்கணும், சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கணும்னு கேட்கும்போது விசாரணையே தள்ளி போறது மட்டுமல்லாமல் விசாரணையோட முடிவு தள்ளி போறது வந்து வாடிக்கையான ஒரு செயலாகி மாறிவிட்டது. அது ஒரு முக்கியமான காரணம் அரசியல் தலையீடு.
இந்த வழக்குல அரசியல் ரீதியான தலையீடு இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க, இது மாதிரி வேற ஏதாவது உதாரணங்கள் சொல்ல முடியுமா?
எப்பயுமே வந்து ஒரு வழக்குல வந்து அன்னைக்கு ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கும் போது வழக்குடைய முடிவோ இல்ல வழக்குடைய போக்கோ அது வந்து தடம் பெறறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சீக்கியர்கள் மேல டெல்லியில் நடத்தின கலவரம் வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட கலவரம், பல விசாரணை ஆணையம் வந்து அதை நிரூபிச்சிருக்கு. ஆனாலும் வந்து குற்ற விசாரணை நடத்தி காவல்துறையினால முறையான குற்றச்சாட்டு பதிவு செய்து சாட்சிகளை விசாரிச்சு தண்டனை வாங்கி தரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அங்க மாநில அரசுகளோ மத்திய அரசுகளோ வந்து அந்த வழக்கு விசாரணை முடிவை எதிர்பார்த்து அதனால தங்களுடைய அரசியல் ரீதியான கெட்ட பெயர் வரும்னு நினைக்கும் போது அதை தடம் பிற என்னென்ன முயற்சிகள் செய்வார்களோ அவர்களையும் செய்வாங்க. சீக்கியர்கள் பிரச்சனையிலையும் அன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம், டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம், மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட அரசாங்கம் அந்த விசாரணையில எல்லா விதமான தலையீடுகளையும் செய்தார்கள். அதனால தான் இன்னை வரைக்கும் சீக்கியர்களுக்கு எந்த விதமான நீதி நியாயம் கிடைக்கலங்கிறது உண்மை.
முன்னாள் நீதிபதி சந்துரு. சென்னையில் தொழிலதிபர் ஒருவரது வீட்டில் சில நாட்களுக்கு முன் 50 மேற்பட்ட கற்சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்று அந்த வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் சோழர் காலத்தை சேர்ந்த செப்பு திருமேனிகள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
சென்னை ஆழ்வார்பேட்டையில் தொழிலதிபர் ஒருவரது வீட்டில் தமிழக சிலை திருட்டு தடுப்பு பிரிவினர் இன்று நடத்திய சோதனையில் சோழர் காலத்தைச் சேர்ந்த செப்பு திருமேனிகள் பல கைப்பற்றப்பட்டுள்ளன. சென்னையில் கலைப்பொருட்கள் விற்கும் நிலையம் ஒன்றை நடத்தி வரும் தீனதயாளன் என்பவரது வீட்டில் சட்டவிரோதமாக கற்சிலைகள் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து கடந்த 31 சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது அந்த வீட்டிலிருந்து 54 கற்சிலைகள் கைப்பற்றப்பட்டன. சிலைகளை வேறு இடங்களுக்கு அனுப்புவதற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த 3 கைது செய்யப்பட்டனர். அந்த வீட்டில் 2 பூட்டப்பட்டிருந்ததால் அங்கு என்ன இருந்தன என்பது தெரியவில்லை. இதையடுத்து இது தொடர்பாக ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு தீனதயாளனுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஆனால் அவர் தலைமறைவாகிவிட்ட நிலையில் நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று பூட்டப்பட்டிருந்த வீட்டின் அறைகளை உடைத்து சிலை திருட்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் இன்று சோதனை நடத்தினர். அந்த அறைகளில் பல செப்பு திருமேனிகள் கிடைத்த நிலையில் அவை எந்த காலகட்டத்தைச் சேர்ந்தவை என்பது குறித்து ஆராய்வதற்காக தொல்லியல் அறிஞர் நாகசாமி அந்த வீட்டிற்கு இன்று பிற்பகல் அழைத்து வரப்பட்டார். அந்த சிலைகளை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நாகசாமி,
பெரும்பாலான இங்கு இருக்கக்கூடிய பெரிய செப்பு திருமேனிகள் எல்லாம் சோழர் காலத்தவை, 1000 முற்பட்டவை, சிலது 100 பிற்காலத்தாக இருக்கலாம், அதாவது 900 இருக்கலாம். அது ஒவ்வொன்றையும் எடுத்து காமிச்சாக்கா உங்களுக்கு புரியும். ஆனால் மொத்தமாக அனைத்தும் சோழர் காலத்தது. இதுல சிவபெருமானுடைய திரிபுராந்தக மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சிலை இருக்கிறது, தேவியினுடைய சிலை இருக்கிறது, தனி அம்மனுடைய சிலை இருக்கிறது, நர்த்தனம் ஆடும் கணபதியினுடைய சிலை இருக்கின்றது. இவையெல்லாம் விலை மதிப்பு அற்றவை
என்று கூறினார். அங்கிருந்த செப்பு சிலைகள் பல சேதப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் நாகசாமி தெரிவித்தார். அந்த வீட்டில் இன்று நடத்தப்பட்ட சோதனைகளில் 34 செப்பு திருமேனிகளும், 42 தஞ்சாவூர் ஓவியங்களும், சில வேலைப்பாடு மிக்க பாத்திரங்களும் கைப்பற்றப்பட்டதாக சிலை திருட்டு தடுப்பு பிரிவின் IGயான பொன் மாணிக்கவேல் தெரிவித்திருக்கிறார். அந்த வீட்டில் நாளையும் சோதனை தொடர்ந்து நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
முரளிதரன், செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். போர்க்காலங்களில் நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு இலங்கை கடவுச்சீட்டுகளை கொடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் கொழும்பிலிருந்து KS உதயகுமார்.
அரசியல் காரணங்களுக்காக நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் இலங்கையர்களுக்கு இலங்கை கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வெளிநாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. அறிக்கையொன்றை விடுத்துள்ள அந்த அமைச்சு அரசியல் காரணங்களுக்காக நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் மற்றும் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள நபர்களுக்கு இலங்கை கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொடுப்பதை கடந்த மகிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் 2011 நிறுத்தியதாக தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள நபர்கள் அந்த அந்தஸ்தை கைவிட்டால் மாத்திரமே இலங்கை கடவுச்சீட்டு வழங்கப்படும் என்று அந்த அரசாங்கம் பிறப்பித்துள்ள உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் தடையின்றி நடமாடும் மக்களின் சுதந்திரத்தை ஏற்றுக்கொண்டுள்ள தற்போதைய அரசாங்கம் கடந்த அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்ட இந்த தடையை நீக்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கே.எஸ். உதயகுமார். வெளிநாடுகளில் அரசியல் தஞ்சம் கோரியவர்களுக்கும் இலங்கை கடவுச்சீட்டு கோரி விண்ணப்பிப்பதை அனுமதிக்கும் புதிய உத்தரவு குறித்து லண்டனில் இலங்கை தமிழ் அகதிகளுக்காக செயல்பட்டு வரும் வழக்கறிஞர் கீர்த்தனன் குலசேகரன் அவர்களிடம் கருத்து கேட்டார் மணிவண்ணன்.
இந்த முடிவு உண்மையானதாக இருந்தால், இந்த முடிவு முறைக்கு கொண்டு வரப்படுமானதாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது. ஆனால் நமக்கு இவ்வாறான பல உத்தரவாதங்கள் ஏற்கனவே தரப்பட்டன, பல செய்திகள் வெளியிடப்பட்டன. ஆனால் எவையும் நடைமுறையில் வந்ததில்லை. உதாரணமாக அரசியல் கைதிகள் விடுதலை போன்ற செய்தியை நான் உதாரணத்துக்கு கூறலாம். அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்ற உத்தரவாதம் பலமுறை வழங்கப்பட்டது, ஆனால் இதுவரை நடைமுறைப்படவில்லை. அதே போல இந்த கடவுச்சீட்டு வழங்கப்படும் என்ற செய்திகள் வந்திருக்கின்றதே தவிர உத்தியோகபூர்வ அறிவிப்புகளோ செயல்முறையிலோ இதுவரை நாங்கள் காணவில்லை. கடந்த வாரத்தில் கூட, நேற்றைய தினம் கூட நம்ம இங்கே பலருக்கு நிராகரிக்கப்பட்ட சம்பவங்கள் நேரடியாக இடம்பெற்றுள்ளன.
கீதார்த்தன் குலசேகரன். அரசியல்வாதிகள் கட்சி தாவுவதை தடுக்க சட்டம் வேண்டும், கட்சி மாறும் தலைவர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட வேண்டும் என இலங்கை மக்கள் விரும்புவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இது பற்றிய செய்தி குறிப்புடன் கொழும்பு செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார்.
நாளாந்தம் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு சுலபமாக தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அரசியல் யாப்பொன்றை உருவாக்குமாறு நாடு பூராவும் வசிக்கும் மக்கள் பொதுவாக வேண்டுகோள் விடுப்பதாக புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக மக்களின் கருத்துக்களை பதிவு செய்த விசேட குழு தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போது அந்த குழுவின் தலைவர் வழக்கறிஞர் லால் விஜயநாயக் இதனை தெரிவித்தார். அரசு நிர்வாகம், நீதித்துறை மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு முகம் கொடுக்கும் நபர்களுக்கு தற்போது அரசியல் யாப்பின் கீழ் இலகுவாக தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே புதிய அரசியல் யாப்பொன்றை உருவாக்கும் போது இவ்வாறான பிரச்சனைகளுக்கு சுலபமாக தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதிமுறைகள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்றும் மக்கள் வேண்டுகோள் விடுப்பதாக வழக்கறிஞர் லால் விஜயநாயக் தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த வழக்கறிஞர் லால் விஜயநாயக் தற்போது நாட்டில் நிலவும் அரசியல் கலாச்சாரம் குறித்து மக்கள் பாரிய அளவில் அதிருப்தி அடைந்துள்ளதாக தெரிவித்தார். அரசியல்வாதிகளின் கட்சி தாவல்களை தடுக்கக்கூடிய புதிய சட்ட விதிமுறைகளை புதிய அரசியல் யாப்பின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ள பொதுமக்கள் இவ்வாறான நபர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை ரத்து செய்யக்கூடிய வகையில் சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதேபோன்று கல்வித்துறையில் ஓரளவு தகுதி பெற்ற நபர்களுக்கு மாத்திரம் அரசியலில் பிரவேசிக்கக்கூடிய வகையில் அரசியல் யாப்பில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மக்கள் கருத்துக்களை முன்வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார்.
கே.எஸ். உதயகுமார். இலங்கையில் காங்கேசன் துறை பிரதேசத்தில் உள்ள இரண்டு கல்விக்கூடங்கள் 26 வருடங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டுள்ளன. இராணுவத்தின் அதி உயர் பாதுகாப்பு வளையத்தில் பாடசாலை இருந்ததால் மாணவர்கள் நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. கூடுதல் தகவல்களை தருகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே பலிகாமம் வடக்கு இராணுவ அதி உயர் பாதுகாப்பு வலயத்தினுள்ளே காங்கேசன் துறை பிரதேசத்தில் உள்ள நடேஸ்வரா கல்லூரி மற்றும் நடேஸ்வரா வித்தியாலயம் என்பன பல வருடங்களின் பின்னர் மீண்டும் சொந்த இடத்தில் இயங்க இராணுவத்தினரால் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பாடசாலைகள் தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்தருகில் தனியார் காணியொன்றில் தற்காலிக கொட்டில்களில் இயங்கி வந்திருக்கின்றன. பல்வேறு போராட்டங்களின் பின்னர் சொந்த இடத்திற்கு இந்த பாடசாலைகள் திரும்புவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதை அடுத்து பலரும் மகிழ்ச்சி வெளியிட்டிருக்கின்றார்கள்.
1990 இடம்பெயர்ந்த இப்பாடசாலையானது பல இன்னல்களுக்கு மத்தியிலும் பழைய அதிபர் ஆசிரியர்கள் இப்பாடசாலையை வெவ்வேறு இடங்களுக்கு நகர்த்தி மீளவும் 26 வருடங்களின் பின்னர் தனது சொந்த இடத்தில் மீளவும் கட்டில் நடவடிக்கையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மிகவும் ஒரு சந்தோஷமான விடயமாகும்.
ஆயினும் ராணுவ பாதுகாப்பு வலயத்தின் முன்னணி காவலரணியிலிருந்து சுமார் 300 மீட்டர் உள்ளே அமைந்துள்ள இந்த பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் மாணவர்கள் சுதந்திரமாக சென்று வருவதற்குரிய வசதிகள் செய்யப்படவில்லை என கவலை வெளியிடப்பட்டிருக்கிறது. யாழ் மாவட்டத்தின் முக்கிய பாடசாலைகளில் ஒன்றாகிய நடேஸ்வரா கல்லூரியின் சூழலில் இடம்பெயர்ந்துள்ள மக்கள் இன்னும் மூழ்குடியேறுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்பதை இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய இந்த பாடசாலையின் முன்னாள் மாணவனும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய மாவை சேனாதிராஜா அவர்கள் சுட்டிக்காட்டினார்.
எங்கள் மக்கள் குடியேற்றப்படாமல் தடுக்கப்பட்டால் ராணுவம் ஆதிக்கம் செலுத்த விரும்பினால் ஐரா என்ற சாசனத்தோடு அந்த நாடுகளோடு நாங்கள் மீண்டும் பேசுவோம். சர்வதேச மக்கள் பக்கத்தில் இருக்கின்றது. ஐநாவுடைய மனித உரிமை தீர்மானத்திலே இந்த நிலம் சம்பந்தமாக இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக கொடுத்த வாக்குறுதியை அங்கே சென்ற ஆண்டு நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தின் பங்காளியாக இருக்கின்ற அரசாங்கம் அதை இன்னும் முழுமையாக நடத்துவதில் தாமதங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறதை அவர்கள் இப்போது கண்டிக்க தொடங்கி இருக்கின்றனர். ஜனநாயக ரீதியான போராட்டம், எங்களுடைய மக்களுடைய ஜனநாயக வாக்குரிமை பிரச்சனை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. இந்த ஆட்சி என்ன செய்தது என்பதை பற்றி பேசுவதற்கும் போராடுவதற்கும் அந்த வலுவை நாங்கள் ஒருபொழுதும் இழந்து விட மாட்டோம்
என்றார் மாவை சேனாதிராஜா அவர்கள்.
மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த குறிப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.